الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم أيكم خيركم يا رب أو كما قال عليه إلا قبلهم புகழ்ச்சிகளும் சுபாசோதனைக்கு உரிமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், காந்தியின் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை பிறந்தோர்கள் சேர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியிருந்தினால் அல்லாஹுவின் சேர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமா பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு வயது நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கு அப்பாலுங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், அன்புகளை கற்றுகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சோர்களே, உலகத்தில் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சமூக வாழ்க்கை ராணியாக படைத்திருக்கிறார். குடும்பம், பிள்ளைகள், திருமண உறவு, இது போன்ற ஏராளமான மனிதர்களுக்கு என்ற சிறப்பான அம்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படை நண்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தலைப்பாக நம்முடைய சுபாவாக மனிதர்களாக நமக்குள்ளே பல்வேறு பட்ட கடமைகள் மனிதர்கள் மீது இருந்தாலும் கூட இது அடிப்படை அம்சமான ஒரு கடமை என்றால் அதெல்லாம் நம்முடைய பொறுப்பின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்கின்ற செலவு செலவினங்கள் அதை இஸ்லாம் மார்க்கம் எப்படி ஒரு உறவிடத்தில் இன்னொரு உறவுக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது என்பதுதான் இன்றைய நம்முடைய ஜும்ஆவுடைய தலைப்பாக இருக்கு. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிலர்களுடைய வாழ்வின் செலவினங்களை சிலர்கள் சிலர்களுக்காக செலவழித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கிறார். எவ்வளவு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார் என்றால் நோன்பை போல, தொழுகையை போல, ஜகாத்தை போல, ஹஜ்ஜை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்னொரு கடமை இருக்கிறது என்றால் இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து. அதில் மேலதிகமாக இன்னொரு கடமை இருக்கிறது என்றால் மனிதர்களாகிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெரிவு செய்து கொண்ட கடமைதான். தன்னுடைய பொறுப்பின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்புகளை உணர்ந்து செலவழிக்கின்ற அந்த கடனையும் அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கிறார். இது அடிப்படையில் இஸ்லாம் சில செலவுகளை ஷரியத்துடைய சட்டமாக ஆக்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனின் பல இடங்களில் செலவு செலவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் யார் யாருக்காக செலவழிக்க வேண்டும், யாரின் மீது செலவுடைய கடமைகள் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட செலவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட செலவுகளை இஸ்லாம் மறுக்கிறது என்ற ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறார். மார்க்க சட்ட விதிமுறைகள் மனிதர்கள் செலவழிக்கின்ற செலவுகளிலே ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவருடைய செலவு நான்கு வகையான பிரிவுகளாக இருக்கிறது. அதிலே ஒன்று முதலாவது இஸ்லாம் சொல்லுகின்ற செலவு ஒவ்வொரு கணவன்மாரும் தன்னுடைய மனைவியின் மீது செலவழிக்கின்ற செலவாகும். சரீரத்திலே குரானிலே ஹதீஸிலே ஏராள குடும்பமாரி செலவாக வாழ்க்கை வழிமுறையின் அடிப்படைகளையே நாம் பார்க்கும் போது எங்கும் கூட பெண்களுடைய செலவுகளை அல்லாஹ் சொல்லணும் சொல்லவில்லை. பெண்கள் வீடு பெண்களுக்கு வீடு தேவை, அதை அவர்கள் சுமந்தவர்களாகவே தங்களுடைய கணவனத்திலே வர வேண்டும். பெண்களுக்கான வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானத்துக்கான வழிகளாக கடைகளோ வயல்களோ அது போன்ற வருமான வழிகளை ஈட்டிக் கொடுக்கின்ற ஏதாவது ஒரு சம்பாதிப்புக்கான வழிகளோடு தான் அவர்கள் திருமணத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் பெண்களுக்கு அல்லாவோ ரத்தலோ போட்டதாக குரானில். ஆனால் ஆண்களுடைய விடயத்தில்தான் இஸ்லாம் எப்படி ஆண்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது மகளை கடமையாக்கியிருக்கிறதோ, மகள் முயன்ற ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்வின் அலால் மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கான இறைவ பணமாக அந்த மகள் என்ற தொகையை அல்லாஹ் அரசூர் முடிவு செய்திருக்கிறார்களோ, அதுபோல அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தால் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட செலவுகளை நாமே அவளுக்கு செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய மனைவியோடு பல்வேறுபட்ட அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டாலும் கூட அவள் கேட்பதை எல்லாம் கொடுக்கிறார், அவருடைய சந்தோஷத்துக்காக பல பயணங்கள் செய்கிறார், அவருடைய குடும்பங்களோடு இணைந்து கொள்கிறார் என்றாலும் கூட அவளுடைய வாழ்க்கையில் தேவையான அடிப்படை செலவுகளையே ஒரு மனித குறைபாடு செய்வானே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைவு செய்யப்பட வேண்டிய அடிப்படை வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்கின்ற செலவுகளிலே அநியாயம் இழைப்பானே ஆனால் அவன் நாளை கிராமத்திய நாளையில் ஒரு தொழிலில் குறைபாடு செய்தால் அது எவ்வளவு அந்தாங்கத்திலே வெறுப்பானதாக இருக்குமோ. ஒரு நோன்பு பிடித்திருக்கின்ற நோன்பானில் அந்த நோன்பிலே தவறுகள் விடும் பொழுது எப்படி அந்த நோன்பிற்கு வானத்திலே வரவேற்பு கிடைப்பதில்லையோ, இதுபோல கட்டாட்சியாக்கப்பட்ட செல்வந்தர்கள் ஏழைவரிகளை தேடி அந்த ஏழைகளுக்கான அந்த அக்கறை நிறைவேற்றுவதிலே தவறு செய்தால் அந்த ஏழைவரிகள் நிறைவேற்றப்படாமல் நாளைக்கு யாருடைய நாளில் அல்லாவின் சன்னிதானத்திலே ஒரு பெரும் குற்றவாளியாக நிறுத்தாக்கப்படுவார்களோ. இதுபோலதான் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய மனைவியுடைய விடயத்திலே நம்முடைய மனைவிக்கு செலவழிக்க வேண்டிய நம்முடைய மனைவியின் உரிமைகளை நாம் கை வைக்கவில்லையானால் அதனுடைய குற்றமும் அதனுடைய பாரதமும் கிராமத்திலே ஒரு தொழுகையை விட்டவரை போல ஒரு நோன்பிலே குறைபாடு செய்தவரை போல அச்சிக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் முதல் கடமைகளும் அல்லாவுக்கான வழங்கியது. அதிலே அந்த மனிதர் குறைபாடு செய்த நிலையில் அச்சற்றவராக கிராமத்தில் எழுப்பப்படுவதை போல அதற்கான என்ன தண்டனைகள் அதற்காக என்ன அண்ணாவிடத்திலே அவருக்கான பெரிய கேள்விகளை கேள்விக்கிறதோ அது போல அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய மனைவியுடைய விடயத்திலும் நாம் மிக அவதானமாக கவனமாக நடக்க வேண்டும் என்று உரிமைகளை மிக முக்கியமான ஒன்றுதான். நாம் அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை அம்சங்களை எழுதியிருக்கிறார்கள். அதிசுக்கு கீழாக இந்த விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனைவிக்கு கணவனின் மீது எப்படிப்பட்ட செலவுகளை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட செலவுகளை செலவழிப்பதை அல்லாஹ் ரசூலும் ஒரு கணவன் என்ற அடிப்படையில் தன்னுடைய மனைவிக்காக செலவு செய்வதை விரிவாக்கியிருக்கிறார்கள் என்றால், முதலாவது தன்னுடைய மனைவியுடைய வீட்டினுடைய அடிப்படை அம்சம், அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு பெண் எந்த குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகிறாளோ, ஒரு பெண்ணை நாம் எந்த குடும்பத்திலிருந்து நம்முடைய மனைவியாக வாழ்க்கையின் துணைவியாக நம்முடைய இல்லத்திற்கான அரசியாக ஆக்கிக் கொள்கிறோமோ, அந்த நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பெண் அவளுக்கான வீடு அது ஒரு ஆண்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அவருடைய வீட்டிலே குடும்ப வாழ்க்கையில் அவளுடைய வீட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதோ அல்லது அவளுடைய வீட்டுக்காக எதிர்பார்த்து ஒரு திருமணம் செய்யப்படுவதையோ இஸ்லாம் இருக்கிறது. ஏனென்றால் நபக்காயம் செய்யக்கூடிய அந்த செலவினம் என்பது ஒரு ஆணுடைய கடமையாக இருக்கிறது. எப்படி நாம் ஐந்து நேரங்கள் தொடுவதை கடமையாக நினைத்து அதான் கேட்கும் பொழுது கண்ணியை நோக்கி வருகிறோமோ, அல்லது ஏதாவது முன்பின் ஆகிவிட்டாலும் நாம் அந்தந்த இடங்களிலே தொழுகையை நிறைவேற்றி ரத்தை திருப்திப்படுத்திக் கொள்கிறோமோ, அதுபோல அன்பார்ந்தவர்களே ஒரு மனைவிக்கான அடிப்படை அம்சங்களை செய்துதான் அந்த மனைவியுடைய திருப்தியை மட்டுமல்ல ரப்பாகி அல்லாஹ்வுடைய திருப்தியும் நாம் அடைய வேண்டியிருக்கிறது. ஆக முதலாவதாக ஒரு கணவனை பொறுத்தவரையிலே அவர் தன்னுடைய மனைவிக்கு செலவழிக்க வேண்டிய செலவுகளில் அவருடைய வீடு அவருக்கான வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை அம்சங்கள் கொண்ட ஒரு வீடாக அந்த வீடு அமைந்திருக்க வேண்டும். நான் என்னுடைய மனைவிக்கு வீடு கொடுக்கிறேன் என்பதற்காக வேண்டி எங்காவது பாலைவனத்தில் வீட்டை கட்டி வைத்திருக்கிறார், அவளுக்கான இரவு பாதுகாப்புகளுக்கும் அவளுக்கு துணை கிடையாது, அவள் பகல் வேலைகளிலும் கூட எங்காவது பார்த்தால் மனித சஞ்சாரமற்ற விடத்திலே வீடு கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அது கணவனுடைய வருமானத்தால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அது மனிதர்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற இடமாக இரவு வேலைகளில் அச்சமின்றி அடிப்படை அம்சமான உறக்கத்திற்கு கூட தடையாக இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட வீடுகளை வழங்குவதை கூட இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் செய்கிறது என்று சொல்கிறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வீடு கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் நான் அவளுக்கான வீட்டை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விளங்கியிருக்கிறார். ஆனால் அந்த வீடு எப்படிப்பட்ட பாதுகாப்புகளோடு எப்படிப்பட்ட மனித வாழ்விற்கு அமைப்பான முறையில் அமைய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. அது அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய மனைவிக்காக முதலாவதாக தெரிவு செய்ய வேண்டிய அவருடைய வாழ்க்கையின் அடிப்படை கடமையான செலவு அது வீடாக இருக்கிறது. இரண்டாவது அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான உணவு வகைகள், அவளை நாம் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தெரிவு செய்திருக்கிறோமோ அந்த குடும்பத்திலே அவள் இளமை காலத்தில் வாழும் பொழுது நமக்கு மனைவியாக அவள் ஆக்கப்படுவதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட உணவு வகைகளை தன்னுடைய வாழ்க்கையின் உணவாக ஆக்கிக் கொண்டாலோ அது போன்ற உணவுகளை அவளுக்கு கொடுத்து அவளுடைய கடமையை நிறைவு செய்வதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மூன்றாவதாக அவருடைய உடை, அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு இருக்கும் பொழுது அல்லது அவருடைய பாதுகாப்பாளர்களுக்கு அவர் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உடைகளை அணிந்து அவர் வாழ்க்கையிலே அது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, அதற்காக தாழ்ந்த ஆடையாக இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தர அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்பத்திலே வருமானத்திற்கு ஏற்ப அவருடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அவருடைய பாதுகாப்பாக இருந்த பாதுகாப்பாளர்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அவருக்கு ஆடைகளாக ஆக்கி கொடுத்திருந்தார்களோ அது போன்ற ஆடைகளையும் கொடுப்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் கடமையாக்கி இருக்கிறார். எனவே வீடு, அது போன்ற உணவு, அது போன்ற வாழ்க்கையினுடைய உடை, அவருடைய வாழ்க்கையை சுத்தம் செய்வதற்கான சகல அம்சங்களும், அவனுக்கு வீடு கொடுத்தால் அந்த வீடுகள் சுப்பரம் செய்யப்பட, அந்த பாத்ரூம்கள் சுப்பரம் செய்யப்பட, எதுவரை என்றால் இஸ்லாத்திலே சரியத்திலே ஒரு ஆண் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய பிள்ளைகளுடைய தேவையாக இருந்தாலும் அதை ஒரு கணவனே தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய செலவிலிருந்தே செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நாம் ஒரு கோடீஸ்வரர் பெண்ணை திருமணம் செய்திருக்கிறோம், பல கடைகளுக்கு சொந்தக்காரியை திருமணம் செய்திருக்கிறோம், அல்லது பல வீடுகளுக்கு சொந்தக்காரியை திருமணம் செய்திருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த பிரவேசத்திலே ஒரு ஒரு பேக்கஸ் பல லட்சம் ரூபாய் என்ற இந்த இடத்தில் பல பேக்கத்திலே அவர் சொந்தக்காரியாக இருக்கிறார். ஏன் பல ஏக்கர் காணிகளுக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சத்தில் ஒரு பிளேடில் இருந்து அவர் வீடு பெருக்குவதற்காக பயன்படுத்த துன்பத்தை வரை அதை ஒவ்வொரு ஆணுமே வேண்டிக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. வசதி உள்ளவராக இருக்கிறார், வாய்ப்புள்ளவராக இருக்கிறார், பெற்றோர்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சில உடன் பிறந்தவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய உணவை, உங்களுடைய உடலை, உங்களுடைய வாழ்க்கையின் தேவையை உங்களுடைய பெற்றோர்களுக்கே பெற்றுக்கொள்ளுந்து ஒரு வார்த்தையை ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் பயன்படுத்தினால் கூட நாளை கிராமத்தில் அவர் ரெண்டு குற்றவாளியாக நிறுத்தப்படுவார். ஒன்று, தன்னுடைய மனைவி தன்னுடைய கடமையை கேட்கும் பொழுது, தன்னுடைய உரிமையை வேண்டி நிற்கும் பொழுது அவர் தன்னுடைய மனைவியின் உரிமையை மறுத்திருக்கிறார். இரண்டாவது, அல்லாஹ்வின் பொதுப்பணம் இருந்து இந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை தனது உரிமையாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய செல்வத்தை திருடுவதற்கு, ஒரு மனிதனுடைய செல்வத்தை பறிப்பதற்கு, ஒரு மனிதனுடைய செல்வத்தை வம்பாக தனது உரிமையாக ஆக்கிக் கொள்வதற்கு எப்படி இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா உரிமை கொடுக்கவில்லையோ அது போன்று ஒரு மனைவியுடைய சொத்தையோ அல்லது அவருடைய வீட்டையோ அவருடைய கடையிலோ அவளுக்கென்று அல்லாஹால் கொடுக்கப்பட்ட உலக செல்வங்களையோ அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு கணவன் பலாத்காரமாக தனது உரிமையாக ஆக்கிக் கொள்வதை இஸ்லாம் கடினமாக ஒரு கல்வனை போல அந்த கணவனை இஸ்லாம் பார்க்கிறது. அது மட்டுமல்ல, ஏதாவது தன்னுடைய தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் இந்த மனைவியை அச்சுறுத்தியோ அல்லது மனைவியின் வாழ்க்கையை விலை பேசியோ அல்லது இந்த மனைவியுடைய வாழ்க்கையை பேரம் பேசியோ அவருடைய பெற்றோர்களிடத்தே எனக்கு அது தேவை இது தேவை என்று யாராவது ஆண் தன்னுடைய மனைவிக்கு வேண்டுவாரையானால் கேட்பாரையானால் அதற்காக அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அடிப்படை அம்சமான உண்மைகளை மீறுவாரையானால் அவர் நாளை கிராமத்திலே நாளையிலே அவர் பகல் கொள்ளைக்காரனை போல அல்லாவிடத்திலே நாளை கிராமத்திலே நாளையில் அவர் நல்லாவுடைய சன்னிதானத்திலே நிறுத்தாக்கப்படுவார். ஆக அன்பானுடைய மனைவி என்பவள் அச்சுறுத்துவதற்காக பயமுறுத்துவதற்காக அவருடைய குடும்பத்தாருடைய செல்வத்திலிருந்து நாம் இன்பம் கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வசதி வந்த மனைவி என்பவள் மனைவிக்கு நல்லா பல உரிமைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். மனைவியுடைய உரிமைகளை நிறைவேற்றாத கணவன்மார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். பயங்கரமான வார்த்தைகளால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டணமான ஹதீஸ்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய மனைவியினுடைய அடிப்படை உரிமைகள் எதிலும் நாம் கை வைக்கக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது. இது போன்ற அடிப்படை வாழ்வில் தேவைகளை எல்லாம் நீங்களே பூர்த்தி செய்ய வேண்டும். அவருடைய வீடு அது உங்களால் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய ஆடைகள் அது உங்களால் வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எதுவரை சரிய சொல்கிறது என்றால் ஒரு பெண் எங்களுக்கு ஒரு வீட்டை கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பெற்றோர்களை கூடாக அவளுக்கு சதக்காவாக கொடுக்கப்பட்ட ஹதியாவாக கொடுக்கப்பட்ட அல்லது அவர்கள் பெற்றோர்கள் மரணித்திருக்க அந்த பெற்றோர்களின் பாதிப்பு சொத்தான அனந்தர சொத்து இருந்து ஒரு வீடு அவளுக்கு உரிமையாக இருக்கிறது, அல்லது கடையினுடைய பாகம் உரிமையாக இருக்கிறது, அல்லது நிலப்பாகத்தில் அதாவது பல லட்சம் ரூபாய்கள் வருமானம் உள்ள ஒரு காணி அவருடைய உரிமையாக இருக்கிறது என்றால் அது அவளுடைய உரிமையை தவிர அது நம்முடைய உரிமை கிடையாது. அன்பாளர்கள், நம்முடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட நடைமுறை ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால் இன்று நாம் ஏராளமாக பார்க்கலாம். முன்னாலே ஒரு உமிகாவுடைய காலம் கடந்து போனது. நம்மளை யாராவது நம்முடைய மனைவியை உமிகா கொடுக்கக்கூடிய மனைவியாக கண்டிருக்கிறோமா? நம்முடைய தாய் நம்முடைய தகப்பனின் கீழாலே மனைவியாக எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அந்த தாய் தன்னுடைய சொந்த பணத்தை ஒரு மாட்டை அறுத்து உறுதியாக கொடுத்திருக்கிறார், ஒரு ஆட்டை அறுத்து உறுதியாக கொடுத்திருக்கிறார், அல்லது அவருடைய சொந்த பணத்திலே சக்காத்தாக சின்ன மத்தியை கட்டி வைத்திருக்கிறார். சின்ன ஏழை பொருளுடைய வாழ்க்கையிலே பல சிரமங்கள் இருக்கும் பொழுது அந்த சிரமத்திற்காக பண உதவி செய்திருக்கிறார். அல்லது இந்த வீட்டிலே ஒரு தொழில் வசதி இல்லாமல் சிரமம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள், அதற்காக என்னுடைய தாய் தன்னுடைய பணத்தில் இருந்து அந்த தொழிலத்தை கட்டி கொடுத்து ஒரு பெரிய சிறக்கத்தில் ஜாதியாளருக்கு சொந்தக்காரியாக ஆகியிருக்கிறார். இப்படியான ஒரு பெண்ணை சமூகத்திலே காட்ட முடியாது. ஆனால் ஏழாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் வாழ்க்கையிலே இப்படியான ஒரு ஒரு மனைவி எப்படி உலகத்திலே செல்வந்தளாக இருக்கிறார், அவர் எதுவரை செல்வந்த பெண்ணாக இருக்கிறார், ஜகாத் கொடுக்கும் அளவிற்கு செல்வந்த பெண்ணாக இருக்கிறார். ஏழாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு பெண்கள் வந்தார்கள். ஒன்று அபு சுஃப்யான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொன்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு ஏழையாக இருக்கிறார், வசதியற்றவராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் தேவையை கூட பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவர்களுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஆனால் நானும் ஒரு செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன், வசதி வாய்ப்புகள் கொண்ட பெண்ணாக இருக்கிறேன், எனவே என்னுடைய சக்காத்தை சதக்காவை அல்ல, என்னுடைய சக்காத்தை என்னுடைய கணவனுக்கு நான் கொடுக்கலாமா என்று கேட்டார். அன்பாளர்கள், எப்படி அது சாத்தியப்படக்கூடிய விடயம்? நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நாம் நம்முடைய சமூகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு என்று வேறு சொத்து, மனைவிக்கு என்று வேறு சொத்து என்றால் எங்குமே காண முடியாத ஒரு காட்சிதான் தெரிவிக்கிறது. ஆனால் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜகாத் கடமையாக இருக்கிறது, எனவே என்னுடைய ஜகாத் தொகையிலிருந்து, என்னுடைய கடமையான ஜகாத்திலிருந்து நான் என்னுடைய கணவனுக்கு ஏதாவது கொடுக்கலாமா என்று பத்துவா கேட்டு வந்திருக்கிறார்கள், மத்தரா கேட்டு வந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், தாராளமாக கொடுக்கலாம், உடைய கணவனிலிருந்து ஜகாத்தை ஆரம்பிங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒரு ஏழையும், அதாவது நிச்சு பத்திரிகை அந்த பட்சத்திலே அவருடைய கணவனையும் அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆக அன்பார்களே, இப்படி உலகத்திலே ஒரு பெண்மணி இருக்கிறாளா என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கையில் இல்லாமல் அல்ல, நாம் இல்லாமல் ஆக்கிவிட்டோம். அன்பார்களே, ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்கிறோம், அவள் உதாரணமாக இந்த தெய்வரையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த தெய்வரை சார்ந்து அவளுக்கு ஒரு கடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெற்றோர்களின் உள்ளாக. அவருடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்க தன்னுடைய மகளுக்கான சதக்காவாக மகளுடைய பேரிலே ஒரு கடை கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சுமாராக ஒரு 20 அடி நீள அகலம் கொண்ட ஒரு தெளிவலில் இருக்கக்கூடிய கடையுடைய பெருமானம் என்ன என்பதை சாதாரணமான 5 வயசுக்குள்ளே சொல்லும் அவ்வளவு பெருமதியான இடம்தான் இது போன்ற பசார்கள். அன்பார்ந்தவர்கள், அவர் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக நம்மிடத்தில் வருகிறாள், எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருக்கிறாள், பல லட்சம் ரூபாய்க்கு அவர் சொந்தக்காரியாக நம்மிடத்தில் வருகிறாள். அந்த கடையில வருகின்ற வருமானங்கள் அனைத்தும் அவளுக்கு உரித்தானது, அவளுக்கு சொந்தமானது. அதை அவர் கூலிக்கு விட்டிருக்கிறார், அல்லது அதை சுயமாக செய்கிறார், அங்கே சங்கத்திலிருந்த வேறு முதலீடுகளை கொண்டு அங்கே ஒரு கடையை அவர் நிறுவி இருக்கிறார், அங்கே ஒரு சொப்பை அவர் திறந்திருக்கிறார். அதனால் வருகின்ற வருமானங்கள் எல்லாம் அது அவளுக்கே உரித்தானது தெரிய, அதுல எந்த ஒரு ஆணும் கணவன் என்ற உரிமையோடோ, சகோதரர் என்ற உரிமையோடோ வேறு எந்த உறவுகளை சொல்லிக் கொண்டாவது அந்த பொருளை கையாள செய்வார்கள். ஆனால் அவருடைய விலகினமான பெண்மை என்ற அந்த தன்மையை பயன்படுத்தி அதை தனது உரிமையான ஆக்கிக் கொள்வார்கள். ஆனால் நாளை கிராமத்துடைய நாளையே ஒரு பெண்மணிக்கு சொந்தமான சொத்தை உலகத்தில் சூறையாடிய ஒரு ஆண்டை சுத்தத்தை அவர் செய்வார். அதை கணவன் செய்தாலும் சரி, அது அவருடைய உடற்பிறப்புகள் செய்தாலும் சரி, அது அவருடைய பெற்ற பிள்ளைகள் செய்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய சொத்து, ஒரு பெண்ணுடைய உரிமையோ என்பதை எல்லாம் பார்த்தாரா மிக தெளிவாக ஏழாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகப்படுத்தியிருக்கிறார். ஆக அன்பாந்தோடு எனவே பெண்ணிடத்தில் லட்சாதிபதியாக வருகிறாள், சில வாரங்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகள் உருண்டோடி இருக்கும், அவர் பிச்சைக்காரியாக மாற்றப்படுகிறாள். அந்த கடை நமது உரிமையாகி விடுகிறது, அந்த காணி நமது உரிமையாகி விடுகிறது, அந்த வீடு நமது உரிமையாகி விடுகிறது. ஆக அன்பாந்தோடு எனவே நாம் அவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டியவர்கள், அவர்களின் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவர்கள். ஆனால் நாம் அவர்களுடைய சொத்துக்களை சூழலாகி நாம் நம்முடைய சொத்துக்களாக, நம்முடைய உடைமைகளாக, நம்முடைய உரிமைகளாக நாம் ஆக்கிக் கொள்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கிறார். அவளாக விரும்பி சதக்காவாக தருகிறார், அவளாக விரும்பி இந்த கடைகளை நீங்கள் வியாபாரம் செய்து அதில் ஆதாயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவளாக தருகிறாள் என்றால் அது வேறு விடையும். ஆனால் அன்பாதவர்கள், அப்படி அவளாக தந்தாலும் கூட இந்த கணவன் அவருக்குரிய உரிமைகளையே குறைவாறு செய்யக்கூடாது. அவருடைய சொத்திலிருந்தே அவளுக்காக உண்மை கொடுப்பது, அவருடைய சொத்திலிருந்தே அவளுக்காக உடை அணிவிப்பது, அவருடைய சொத்திலிருந்தே அவருடைய பிரயாண தேவைகளை பூர்த்தி செய்வது, இவைகளை எல்லாம் அன்பையாக கணிக்கிறது. ஒரு ஆண் என்றால் அவர் எப்படி இருப்பார்? குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஏழாம் ரசூலுல்லாஹி தெளிவாக சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கான ஆசைகளோடு சகாபாக்கள் வந்த போது அவருக்கு முதலாவதாக பொருளாதாரத்திற்கான சூழ்நிலை விசாரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு வீடு இருக்கிறதா, அவருக்கான மகன் கொடுக்க வசதி இருக்கிறதா, அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அடிப்படை தொழில் வசதி இருக்கிறதா, இப்படி எல்லாம் விசாரித்து ஒரு பெண்ணை வழிநடத்துவதற்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தகவல் இருக்கின்ற ஆண்களுக்கு அதுவும் சகாபாக்களுக்கு தான் மேலான சூழ்நாய் சிறந்தாக்குவர்கள் உடனடியான திருமணங்களுக்கு சம்மதம் கொடுத்திருக்கிறார்கள். பெண்களை அதிகாரத்திற்கே நிர்வாகத்திற்கே தன்னுடைய ஆட்சியின்கே தன்னுடைய பொறுப்பிற்கே தன்னுடைய செலவின்களை வைத்திருக்க தகவலுடையவர்களுக்கு அல்லாஹ் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போகாமல், எந்த கல்விசாலைக்கும் போகாமல், எந்த பள்ளிக்கூடத்திற்கும் போகாமலே அல்லாஹ் புறத்தில் இருந்து ஒரு ஆணைக்கு கொடுத்திருக்கின்ற ஆணைய பெற்றுமே அவர்கள் அடிப்படை உரிமை, ஆண்களுடைய அடிப்படை தகவல், ஆண்களுடைய அடிப்படை குவாலிஃபிகேஷன் அப்பாவுடைய அது அவர் ஒரு பெண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கே தன்னுடைய அதிகாரத்திற்கே தன்னுடைய வருமானத்திற்கே வருகின்ற வருமானத்தினூடாக அவளை வழிநடத்துவதற்கான சகல தகவல்களும் பெற்று வந்தால் ஒரு ஆண் என்று இஸ்லாம் பெரிய குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்கிறது. ஆக அன்பாடுகளே, எனவே இஸ்லாம் சொல்லுகிறதை உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கை தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யுங்கள். அந்த அடிப்படை தேவைகள் உங்களால் பூர்த்தி செய்யப்படாமல் அது மீறப்படுமையானால் அதனுடைய தண்டனைகளை இஸ்லாம் அமைச்சு செய்கிறது. அன்பாடு அதற்கு பின்னாலே அந்த பசுமதி அல்லா அவர்கள் பசுமதி அல்லா அவர்களுடைய நன்மைக்கு பின்னாலே ஆறாவது இந்தாரதி அல்லாஹுத்தால் அண்ணாவர்கள் ஏழாவது சூழ்நாய்ப்பார்கள் அவர்கள் சொன்னார்கள், யார சூழலா அண்ணாவுடைய சூழலே என்னுடைய கணவர் அபு சூழ்நாள் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய குழந்தை குட்டிகளுக்கு நான் சொந்தக்காரியாக இருக்கிறேன், அவருக்கு இணக்கமாக கிடைத்த குழந்தைகள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர் வாழ்க்கையுடைய செலவுகளை பூர்த்தி செய்வதே அவர் கையிறக்கமானவராக இருக்கிறார், கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறார், வசந்தம் காட்டுகிறார், யார சொல்லலா அவர் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்குமாக தருகின்ற அந்த பணத்தை என்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் கழிப்பது சிரமமாக இருக்கிறது, யார சொல்லலாம், அதனாலே அவருக்கு தெரியாமல் அவருடைய பணத்திலே இருந்து அவருடைய அவருடைய காசு பணத்திலே இருந்து நான் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். அன்பானவர்கள், மனைவி வருகிறார், அது அப்படின் மனைவி கணவன் ஏழையாக இருக்க தன்னுடைய சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து அவருக்கு நான் செலவு செய்யலாமா, அவருக்கு பிரகாசம் நிறைவேற்றலாமா என்று கேட்டு வருகிறார். இன்றொரு பெண் வந்திருக்கிறார், எந்த அளவியமாக தரானா அபுத்துறை அவரியம் அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மக்களுக்கும் மனைவிக்கும் ஏராளமாக தாராளமாக அவர்களின் தேவைகள் பூர்த்தியாக பலவிற்கு அவர் செலவழித்தவில்லை. அதனாலே கேட்டார்கள், யாரை சொல்லலாம், அவர்களிடம் அவருக்கு தெரியாமல் நான் எடுத்துக் கொள்ளலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனை கலந்த ஒரு பதிலை சொன்னார்கள், உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அளவிற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், உங்களுடைய வாழ்விற்கு தேவையான அளவிற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவுடைய தேவை இருக்கிறதோ, அல்லது வாரத்திற்கு எவ்வளவு செலவுடைய தேவை இருக்கிறதோ, அல்லது மாதத்திற்கு எவ்வளவு செலவுடைய தேவை இருக்கிறதோ அந்த அளவிற்காக நீங்கள் அவரிடத்தில் இருந்து அது தெரியாமல் எடுத்துக் கொள்வதே இஸ்லாம் உங்களுக்கு தடை விதிக்கவில்லை என்று வேளாண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவது அண்ணா அவர்களுக்கு தன்னுடைய கணவன் கஞ்சத்தனமுள்ளவராக இருந்தால், கையெழுத்தமானவராக இருந்தால், செலவழிப்பதே பகிர்ந்தனம் காட்டப்படுவதாக இருந்தால் அவருடைய சொத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் சொன்னார். ஆக அன்பாதுரை இப்படியாக இஸ்லாம் எவ்வளவு தெளிவான வழிகளையும் வாழ்க்கையுடைய முறைகளை அவருக்கு காட்டியிருக்கிறது. அதே போன்று கணவனுடைய கடமைகளை இப்படியாக சொன்ன இஸ்லாம் பெண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறது. கணவனுக்கு அத்துமீறி அடாவடித்தனமாக அவருடைய வருமானத்திற்கு வெளியிலே அவருடைய சக்திக்கு வெளியிலே அவரை பிடித்து எடுப்பதையும் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும் அவர்கள் படவார மனம் செய்தவர்கள், ஏழைகளை வசதிக்கான பெண்களை எப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் திருமணம் செய்து சமூகத்திலே முன்னோடியாக அவர்கள் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையின் திருமணத்தை எல்லாம் இணைந்து அவர்கள் உலகத்தை அவருக்கு உண்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆக நாமும் இந்த தரத்திலே சமூகத்தில் இருக்கிறோம், ஏழைகளை வசதியான வசதியானவர்களை நடுத்தரமானவர்களை வாழ்க்கையுடைய சிறு செழிப்புகளோடு வந்தவர்களை அதை நம்மிடத்திலே வந்துதான் சில வாழ்க்கையின் வசதிகளை அனுபவிக்கக்கூடிய பெண்களை இப்படியெல்லாம் நாம் வாழ்க்கையிலே திருமணம் செய்த பல அடிப்படையில் நாமும் சமூகத்தில் இருக்கிறோம். ஏழாவது சூழ்வாய் சிறந்தமாக வலிவத்திலும் அவர்கள் எதுவரை ஆண்களையும் இழகுபடுத்தி ஆண்களையும் சிரமத்திலே விழுந்து விடாமல் அவர்களின் வாழ்க்கையின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால், ஏழாவது சூழ்நாய் சிறந்த அதிர்ச்சி சுற்றிலாலே நமக்கு உறவாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒரு பெண் இருக்கிறார், அவள் இப்பொழுது குழந்தை பெறக்கூடிய ஒரு கட்டத்தை இருக்கிறார். அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த நம்முடைய மனைவி அவர் தொத்தர் மார்க்கத்தில் வைத்திய ஆலோசனைக்காக சென்றிருக்கிறார். அவருடைய உடற்பகுதி அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இளமை கால அமைப்புகளை கொண்டு அந்த வைத்தியர் சொல்கிறார், மாஷா அல்லாஹ் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஒரு வைத்தியர் வளரக்கூடிய குழந்தை சிந்தும் அது ஆரோக்கியமாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் சாதாரண கழிவு நீங்கள் சாதாரணமாக சாதாரணமான ஒரு குழந்தை பேரு சாதாரணமான வைத்திய சாலைகளில் கூட உங்களுக்கு குழந்தை பேரை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு நோமல் டெலிவரி அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பெண் சாதாரணமான வைத்திய சாலைகளுக்கு சென்று பிள்ளை பெறுவதை ஒரு அவமானமாக கருதுகிறார். அல்லது அவருடைய மூத்த சகோதரிகள் இளைய சகோதரிகள் அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்த பலர்களும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களில் லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்துத்தான் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் இவருக்கு அது ஒரு போலாத்தனமாக ஒரு மனதில் காரணமாக இருப்பதால் தன்னுடைய கணவனிடத்தை அவர் சொல்கிறார், இல்லை இல்லை வைத்தியர் அப்படி சொன்னாலும் கூட நாம் அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் என்று பல லட்சக்கணக்கான செலவுகளை ஏற்படுத்தும் அளவிற்கு அவர் ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனையை கணவன் ஏற்றுக்கொள்வது கடமை கிடையாது. அந்த கணவன் அவர்களை வற்புறுத்துகிறார் அடம்பிடிக்கிறார் என்றால் கணவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம், அப்படி என்றால் உங்களுடைய குழந்தை பேரை உங்களுடைய பணத்திலே செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சரியத்திலே ஒரு கணவன் அவளுக்கு வீடு கொடுக்க வேண்டும், உணவுடைய செயல்களை நிறைவேற்ற வேண்டும், அவளுடைய உடைகளை கொடுக்க வேண்டும், அவளுடைய அந்த வீடுகளை சுப்பரமாக்குவதற்கான அந்த பொருட்களை கொடுப்பது வீட்டுக்கு தேவையான அடிப்படை தளபாடங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன இருக்கலாம். ஒரு பெண் நோயாளியாக ஆனால் ஒரு பெண்ணுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, அது ஒரு பெண்ணுக்கு பிரஷர் ஏற்பட்டிருக்கிறது, அது ஒரு பெண்ணுக்கு சீனி ஏற்பட்டிருக்கிறது என்றால் சுகராக இருக்கிறது என்றால் அதற்கான வைத்தியர்களுக்கான செலவுகளையோ அல்லது பாமத்தின் செலவுகளையோ கருத்தரப்பதற்கான செலவுகளையோ யார் கட்ட வேண்டும் என்று சரியத்தில் சொல்லப்படும் பொழுது அது ஒரு பெண்ணின் மீதே அது கடமையாக இருக்கிறது. அதே கணவனுக்கு உரிமை இல்லை, அதே கணவனுடைய காசு பணங்களை செலவழிப்பதோ அல்லது அந்த கணவனுடைய பணங்களை செலவழித்துத்தான் மருந்துக்கான அந்த கட்டணங்கள் செலுத்தப்பட வேண்டுமோ என்று இஸ்லாம் சொல்லுங்கள். இதை எழுதுகின்ற வாபத்து துறையை சொல்லுகிறார், சரியத்தில் இப்படி இருந்தாலும் கூட நமக்கு குழந்தையை பெற்றுத் தருகின்ற நம்மளுடைய கண்ணியமாக நடந்து கொள்கின்ற நமக்கு எத்தனையோ விதமான அறாங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு சொபக்காயத்தை அடிப்படையில் நீங்கள் மருந்துக்கான செலவுகளை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரே கீழே எழுப்பியிருக்கிறார் என்பார்களே. ஆனால் அது நமக்கு கடமை கிடையாது. எனவே இஸ்லாம் குறித்த இப்படி கொடுங்கள், உடையை இப்படி கொடுங்கள், உணவை இப்படி கொடுங்கள், வாழ்க்கையின் அடிப்படையில் இப்படி கொடுங்கள், அவரை சொத்துக்களிலே கவிழ்த்து விடாதீர்கள், அவர்களுக்கு இந்த உரிமைகளிலே நீங்கள் எதுவும் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லியிருந்த இஸ்லாம் ஆண்களே நீங்களும் பெண்கள் அவர்களுக்கு கடமை இல்லாத விடயத்தில் நிர்பந்தித்தால் நீங்கள் அவர்களை நிறைவேற்ற தேவையில்லை என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுவோம். ஆக அன்பாங்களே நமக்கு சாகக்கூடிய கருவியும் கடமையும் அவர்கள் அப்பா அழைத்தா நாம் ஆண்களில் ஆண்களாக இருக்கிறோம், பெண்களை நிர்வகித்து அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நாம் தவறும் பொழுது எப்படிப்பட்ட சிரமங்களை நாம் எதிர்நோக்குவோம், எப்படிப்பட்ட சிரமங்களை நாம் எதிர்நோக்க பயிற்சி வரும் என்றால் என்பதிலே குரான் எவ்வளவு தெளிவாக செல்கிறது என்றால் இவ்வளவு பெரிய தகுதியையும் தன்மையும் ஆகப்பெரிய அந்தத்தையும் தந்த இஸ்லாம் அதற்கு கீழான சில விடயங்களை சொல்லி காட்டுகிறது. பெண்கள் என்றால் சில சபலப்புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், சில பலவிதமான தவறுகளும் பிள்ளைகளும் அவர்களுக்கு ஏராளமாக ஆண்களை விட பன்மடங்காக தவறுகளும் தப்புகளும் அவர்களுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டாகும் போது நீங்கள் அவர்களை வழிநடத்த அவர்களை உங்களை கட்டுப்பாட்டு வைத்துக் கொள்ள அவர்களை உங்களுக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ள அந்த தவறான பாதை இருந்தவர்களை நேரான பாதைக்கு கொண்டு வர நீங்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள இஸ்லாம் சொல்கிறது. அதான் குரானில் சொல்கிறான், நேரங்களிலே நம்முடைய கட்டுப்பாட்டை மீறியவர்கள் நடக்க ஆரம்பிப்பார். ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே கெட்ட பெண்ணாக அவள் சமூகத்திலே அடையாளம் காட்டப்பட அவருக்கு ரெண்டு தவறுதான் இருக்க வேண்டும். ஒன்று, அவள் தன்னுடைய உடலிலே கவனீனமாக இருக்கும். நமக்கு உரித்தான ஒரு ஆணுக்கு உரித்தான ஒரு கணவனுக்கு உரித்தான அந்த உடலிலே அவள் ஏதாவது தவறுகளும் தப்புகளும் செய்வாரையானால் அவள் உடனடியாக கண்டிக்கப்பட வேண்டியது. அவளை பெற்றோர்களின் அனுமதியோடு உத்தரவோடு அவளை உரித்தாளிகளின் உத்தரவோடு அவள் உடனடியாக அந்த தவறுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவள் மிக சுப்பரமான ஒரு பெண்ணாக மாற்றப்பட வேண்டியது. இரண்டாவது, நாம் சிரம கஷ்டங்களோடு பல தியாகங்களோடு சம்பாதித்து வருகின்ற பணங்களை நம்முடைய விருப்ப பிரகாரம் அன்றி அவருடைய பெற்றோர்களுக்கோ அவருடைய உடன்பிறப்புகளுக்கோ அவருடைய சொந்தக்காரர்களுக்கோ கொடுக்கக்கூடாது. ஆனா நாம் ஏன் இங்கே சொல்லுகிறோம் என்றால் அன்பாகவே, நாம் தந்தையாகிறது, நாம் ஒரு பெண்ணை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம், நாம் திருமணம் செய்து கொடுத்திருக்கும் அந்த ஆண் நம்முடைய மருமகன் நல்ல செல்வ செழிப்புள்ளவராக இருக்கிறார். எனவே நமக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் அந்த மருமகனுக்கு தெரியாமல் மகளை கடவி சமாளித்து அவரை வீட்டுக்கு சென்று அந்த தன்னுடைய மருமகனுக்கு தெரியாமல் வாங்கி வருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் தெளிவான ஹராமா. நம்முடைய மருமகன் அதை விரும்ப மாட்டான், நம்முடைய மகளுடைய கணவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். அவருடைய வருமானத்திலே நாம் அனுபவிப்பதை எப்படி நாம் அவளுடைய சொத்துக்களிலே, அவளுடைய வீட்டிலே, அவளுடைய காணியிலே, அவளுடைய கடையிலே, அவளுடைய வயலிலே, அவருக்கு வருகின்ற வருமானங்களிலே நாம் தலையிட்டு அதை நம்முடைய உரிமையான ஆக்குவதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ, ஏராளமான தடை செய்திருக்கிறார்களோ, அது போல அன்பாகவே நாம் சம்பாதிக்கின்ற, நாம் வருமானமாக ஈட்டிக் கொள்கின்ற, நாம் சிரம கஷ்டங்களோடு கொண்டு வருகின்ற அந்த சொத்துக்களையே, அந்த பொருள்களையே, அது ஒரு புள்ளி அரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு மணி சோறாக இருந்தாலும் சரி, நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய தந்தைக்கு கொடுப்பாளையானால், தன்னுடைய உடற்பிறப்புகளுக்கு கொடுப்பாளையானால், தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு கொடுப்பாளையானால் அது சுத்தமான ஹராமாகும். ஆக அன்பாகவே அதனாலே பெற்றோர்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தால் எப்படி கணவனுக்கு அல்லாவிட்டாரா நம்முடைய அவர்கள் நம்முடைய மகளாகிய அவருடைய மனைவியின் மீது நம்முடைய சொத்துக்களை எடுக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறாரோ, அதுபோல அன்பாகவே நம்முடைய மகளான, நம்முடைய மகளுடைய கணவனான, நம்முடைய மருமகளின் வருமானத்திலும் கூட அவருடைய விருப்பமின்றி, அவருடைய தெளிவான மிக தெளிவான அவருடைய அனுமதியின்றி இறையில் பெறுவதை இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்கிறது. ஆக அன்பானவரே, அதனாலே பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறதே அவருடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற லட்சணத்தை, ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற தகவலை, ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை இஸ்லாம் சொல்லும் போது கூட மேலான ரசூலுல்லாஹி இஸ்லாத்து சொன்னார்கள், அவள் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வாள், கணவனுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்வாள். கணவனுடைய பொருளை அவனுடைய விருப்பம் இல்லாமல் யாருக்கும் செலவழிப்பதை இஸ்லாம் செலவழிக்கிறது. அதே போலதான் அன்பானவரே, ஒரு கணவன் அவருடைய பெற்றோர்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார், அவருடைய உமாவுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார், பாப்பாவுடைய தேவை நிறைவேற்றுகிறார் என்றால் எந்த ஒரு மனைவியாவது அந்த செலவினங்களுக்கு தடை விதிப்பார்களானால் அந்த தடையை முன்னுவது ஒரு ஆணுக்கு கடமையாக இருக்கிறது. ஒரு பாப்பாவுக்கு மருந்துக்கு கொடுக்க வேண்டாம், ஒரு உமாவுக்கு மருந்துக்கு கொடுக்க வேண்டாம், ஒரு பாப்பாவுடைய இந்த தேவை நிறைவு செய்ய வேண்டாம், ஒரு உமாவுடைய இந்த தேவை நிறைவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற உரிமைகள் அப்பாவுக்காரா நம்முடைய மனைவிக்கு கொடுக்கவில்லை. எப்படி அல்லாஹுத்தாலா நம்முடைய மனைவியுடைய செலவினங்களில் கடமையாற்றிருக்கிறாரோ, அதுபோல எந்தாவது கடமையாற்றிருக்கின்ற செலவும் அது நம்முடைய பெற்றோருடைய செலவாகும். அவர்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு கராசிலே நாம் வைக்க வேண்டும். அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு நாணயத்துடன் ரெண்டு பக்கத்தில் கொண்டு வருகிறது. ஒரு பத்து ரூபாய் காசு இருக்கிறது, அதற்கு ஒரு பக்கம் பொட்டை பக்கமாக இருக்கிறது, அதில் ஒன்றுமே கிடையாது என்றாலும் பார்த்தது அது அஞ்சு ரூபாய்க்கும் செல்லாது. ஒரு பக்கம் இல்லை, அதை அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறார், அது எந்த கடையிலும் வாங்க மாட்டார்கள். அதுபோல அம்மாவிடத்திலும் நாங்கள் மனைவியுடைய சகல செலவுகளையும் செய்திருக்கிறேன் யாரா, என்னுடைய பாப்பாவுக்கு நான் இந்த இடத்துல தேவை செய்யவில்லை, என் உமாவுக்கு நான் இந்த இடத்துல தேவை செய்யவில்லை என்றால் அன்பாகவே அந்த செல்லாத காசை கூட வாங்கி விட கிராமத்தினாரே. ஆக அன்பாகவே அதனாலே மனைவியுடைய ஆட்சி எப்படி நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதே போல பெற்றோருடைய ஆட்சியும் நிறைவேற்றப்பட வேண்டும். மனைவிக்காக பெற்றோரையோ அல்லது பெற்றோர்களுக்காக மனைவியையோ இந்த செலவுடைய விஷயத்தில் அநியாயம் செய்தவர்கள் நாளை கிராமத்தினாலே அம்மாவுக்கு பாரிமாக அஞ்சாலும் சீரர்களாக ஆக்கப்படுவார்கள். அவருடைய பெற்றோர் மனைவியும் மகளுமாக அஞ்சாலும் இழைக்கப்பட்டவர்களாக இவருக்கு எதிராக விளக்கம் கொடுப்பார். அது அன்பாதோடு அதனாலே அல்லாஹ்வுத்தாலா செலவினங்களை நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக எப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பாதோடு நாம் நம்முடைய மனைவியுடைய வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும், அவருடைய சொத்துக்களிலே வாழ்ந்தால் என்ன நடக்கும், அவருடைய கடமைகளை நம்முடைய அவருடைய கடையை நம்முடைய உரிமையாக ஆக்கிக்கொண்டு அந்த வருமானத்திலே வாழ ஆரம்பித்தால் அன்பாதோடு பொதுவாகவே எங்களுக்கு பெண்களை தெரியும், சாதாரணமான சின்ன விடயங்களிலும் அன்பாகவே அவர்கள் தோட்டப்படக்கூடிய எங்களை தெரிவிக்கக்கூடிய பலகீனங்களை உணர்ந்து தேவைகள் ஏற்படும் போது அன்பாகவே அதை சொல்லி காட்டுவதே பெண்களுக்கு ஈடாக உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் அவர்களுடைய வீடுகளிலே வாழ ஆரம்பிக்கும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குரான் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது என்று பாருங்கள். வெறுப்பாக நடப்பார்கள், நம்முடைய கட்டுப்பாடுகளுக்கு வெளியிலே இருந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம், நான் உங்களுடைய கணவனாக இருக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன், எனவே உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்காக எனக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று அவருடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒரு கொஞ்ச நாட்களுக்காக அவருக்கு உபதேசம் செய்யலாம். அந்த உபதேசங்கள் பலனற்று போகும்போது
அந்த உபதேசங்களை அவர் கேட்காமல் அவர்கள் இந்து பிரகாரம் இருந்த பிரகாரம் நடக்கும் பொழுது இரண்டாவதாக நீங்கள் அவரை விட்டு உங்களுக்கு அவருக்கு இருக்கின்ற குடும்ப வாழ்க்கையை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரே அறையில நீங்கள் வேறு வேறாக தூண்டிக் கொள்ள வேண்டும், அல்லது ஒரே வீட்டிலே வேறு வேறு அறைகளிலே தூண்டிக் கொள்ள வேண்டும், அதுவும் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்றால் நண்பாதே அவருக்கென்று பாதுகாப்பான இடத்தை ஒதுக்கி கொடுத்துவிட்டு நீங்கள் உங்களை வேறு இடங்களுக்கு சென்றுவிடலாம். நான்காவதாக இஸ்லாம் சொல்கிறது, அப்படியும் அவள் கட்டுப்படவில்லை என்றால், மூன்றாவதாக அவள் கட்டுப்படவில்லை என்றால், நீங்கள் கணவன் என்ற அடிப்படையில் அவருடைய முகத்திலே காயங்கள் ஏற்படாத வண்ணம், அவருடைய பயங்கரமான காயங்கள் உண்டாகி அவள் நோயாளியாக ஆகாத வண்ணம் பவனிக்கு அவளுக்கு நீங்கள் அடித்து என்னுடைய கணவர் அடித்து விட்டாரே என்ற அந்த அவமானத்துக்கு ஊடாக சில வேலைகளிலே அவள் தன்னுடைய போக்குகளை மாற்றிக் கொள்வது கட்டுப்படலாம். இந்த மூன்று கட்டங்களும் உங்களுக்கு நடக்கப்படாத அந்த நேரத்திலே சொல்லுகிறான், அப்படியும் அவள் கட்டுப்படுகிறாள் இல்லை என்றால் நீங்கள் அவளை அவளுடைய பெற்றோர்களின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவளுடைய குடும்பத்தில் இருந்தும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் நீங்கள் நினைத்தீர்கள், உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் அவளுடைய குடும்பத்திலிருந்தும் ஒரு நியாயமான மனிதரை தெரிவு செய்து நீங்கள் அவளோடு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி இப்படி எல்லாம் நீ தவறு செய்திருக்கிறாய், நாங்கள் கணவனாக இருந்து நீ என்னோடு வாழ்வதற்கான இந்த அடிப்படை உரிமைகளை நீ மீறி இருக்கிறாய், அதனாலே நீயும் நானும் இதற்கு பிறகு வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நீ சுமந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு நீங்கள் உதவியும். அன்பாந்தோடே இது முக்கியமான ஒரு பகுதி எல்லாம் சொல்லுகிறான், அவளை அவளுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். அவரெல்லாம் இந்த கணவன் எங்கே இருக்க வேண்டும், அவருடைய வீட்டில் இருக்க வேண்டும். மேலான வசூல்வாய் சிவநாசம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக பயணம் செய்கிறார்கள். அந்த யுத்தத்திற்காக பயணம் செய்யும் பொழுது அவருடைய மனைவியர்களை யாரையும் கூட்டிச் செல்வது தன்னோடு என்று ரசூல் வாய் சிவாசங்கள் தீட்டுக் கொண்டு பார்த்தார்கள். அவரை ஆய்வாளர் எல்லாம் அவருடைய பேர் வந்து விடுந்தது. உடனே ஆய்வாளர் எல்லாம் அவர்களை பயணத்திற்கான தயாரிப்பு செய்து அழைத்துச் சென்றார்கள். பயணம் நீண்ட தூரமாக இருந்தால் இரவிலே இருந்து தங்கிவிட்டார்கள். புகார் செய்து அறிவித்துகிறது அந்த இரவிலே உயரத்திலே தங்கிவிட்டார்கள். ஆய்வாளர்கள் அவர்கள் சின்ன வயசாக இருந்தார்கள். ஒரு உடல் நெளிவான அமைப்பிலே அவர்கள் இருந்ததனால் அவர்களை ஏற்றி சென்ற அந்த ஒட்டகத்தின் மீது இருந்த அந்த கூடாரம் போன்ற ஒன்றை சகாபாக்கள் இறக்கி வைத்து அவர்கள் வெளிவாசல் தேவைக்காக சென்று விட்டார்கள். வெளிவாசல் தேவைக்காக சென்றவுடனே அவர்களுடைய கழுத்தில் அணிந்திருந்த ஒரு தங்க மாலை கீழே விழுந்து விட்டது. அது தொடர்ந்து அந்த தங்க மாலையை தேடி தேடி அவர்களுக்கு விழுந்து விட்டது. சகாபாக்கள் நினைத்தார்கள், அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள் என்று அந்த கூடாரம் போன்ற ஒன்றை தூக்கி அந்த ஒட்டகத்துக்கு மேலே வைத்துவிட்டு சகாபாக்கள் பயணம் செய்துவிட்டார்கள். தாங்கள் தங்கிய இடத்தில் ஏதாவது விடுபட்டிருக்கிறதா விழுந்திருக்கிறதா என்பதை பரிசோதிக்க தப்பாவது அவர்களை அனுப்பினார்கள். வந்து பார்த்தார்கள், ஆய்வாளர் எல்லாம் அவர்களே விடப்பட்டிருக்கிறார்கள். இந்நாளில் வைநாயகர் ராஜுவன் சொல்லி தன்னுடைய ஒட்டகத்தை கீழே படுக்க வைத்து அந்த ஒட்டகத்தின் மீது அந்த கௌரவமாக அவர்களை ஏற்றி அவர்கள் உம்மஹாத்து முஸ்லிம்கள் ஒருவராக இருக்கிறார், உலக முஸ்லிம்களுடைய தாயாக இருக்கிறார். எனவே அந்த சஹாபி எவ்வளவு கண்ணியங்கள் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு மரியாதையாக நடத்த முடியுமோ அப்படி மரியாதையாக நடத்தி அவர்களை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அங்கே அழைத்து சென்றார். இப்படி அவர்கள் விடப்பட்ட இடத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கும் இடையே அவர்களை பயணம் செய்து கொண்டு போவதை உணர்ந்த அப்துல்லாஹி பின் உபை என்ற முனாஃபிக்களின் தலைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை முனாஃபிக் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படி முனாஃபிக்களுடைய தலைவனான அவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணா அவர்கள் இந்த சகாபியோடு தவறாக நடந்து விட்டார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தான். அதனுடைய தாக்கம் எதுவரை இருந்தது என்றால் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலங்கள் அந்த கவலையோடு இருந்தார். எவ்வளவு பெரிய கவலை என்றால் வானத்திலிருந்து வழி வருவதை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஆய்வாளர்கள் அவர்களுக்கு ஒரு 20 நாட்கள் கழித்தவர்களால்தான் தண்ணீர் இப்படி ஒரு இட்டுக்கட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சோகம் கலந்த முகத்தோடு இருக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய முகங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சில வாரங்கள் எடுத்துவிட்டது. அதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னார்கள், ஆயிஷா உன்னுடைய உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாப்பாவுடைய வீட்டுக்கு போங்க. ஆக அன்பாந்தவர்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8-9 மனைமார்களை தன்னுடைய வீட்டிலே தான் வைத்திருக்கிறார்கள். அது பெரிய வீடோ சின்ன வீடோ ஆடம்பரமான வீடோ வசதி வாய்ப்புகள் நிறைந்த வீடோ, ஆனால் தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அதனாலேதான் அன்பாந்தவர்களே தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அல்லாஹு தஆலா நம்முடைய விடயத்தில் தீர்ப்பு வழங்கும் வரை நீங்கள் அங்கேயே தங்கி விடுங்கள் என்று சொன்னார். அன்பாந்தவர்களே, நாம் நம்முடைய மனைவியுடைய வீட்டை இருக்க ஆரம்பித்தால், நாம் நம்முடைய மனைவியுடைய சொத்துக்களையே நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்க ஆரம்பித்தால் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு அதனுடைய தாக்கம் வந்தாங்களே ஒரு ஆணா தாங்கிக் கொள்ள முடியாதார்கள். எனவே முன்னாலே உள்ள மூன்று விடயங்களையும் எங்கு வேண்டாலும் செய்யலாம். நான்காவதான அந்த விடயம், உங்களுடைய தந்தையுடைய வீட்டுக்கு தோங்கள். நாம் நமக்குள்ளே நல்ல மனிதர்களை கடந்து ஆலோசித்து நம்முடைய வாழ்க்கையை தொடரலாம் என்ற வார்த்தை அன்பாண்டவரே, அது கடைகளாக பிறந்து நாம் எங்கேயாவது பள்ளிவாயர்களை அல்லது ஓடிப்பிடையர்களை அதன் நடுத்தரவுக்கு நாம் வர வேண்டியிருக்கும். அதனாலேதான் இஸ்லாம் சொல்கிறதே, நபக்காவுடைய விடயத்தை நீங்கள் அறிவித்தால் அப்பாவும் அமைந்தா நீங்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையின் திறன்களை நீங்களே நிர்வகிக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை நீங்கள் சூறையாடாதீர்கள், அவருடைய உரிமைகளை உங்களது உரிமைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களின் கடைகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்களின் வீடுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, இவைகளெல்லாம் கொடுக்கும் கடமையின் கடமை உங்களுக்கு இருந்தால் திருமண பின்பக்கம் வாருங்கள் என்று ஏழாம் சொல்கிறார். அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது உங்களில் யாருக்கு தன்னுடைய மனைவியுடைய உடலுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் யாரிடத்திலே தகுதி இருக்கிறதோ, யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ, யாரிடத்திலே சக்தி இருக்கிறதோ, மனுஷத்தா அமைக்கும் அவர் திருமணம் செய்து சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த திருமணமானது, அந்த திருமணம் செய்து கொள்வது, அந்த நிலையான திருமண ஒப்பந்தத்திலே நீங்கள் இணைந்து கொள்வது உங்களுடைய பார்வையை சுப்பரமாக்குகிறது, உங்களுடைய மறை உறுப்புகளை பாதுகாத்து உங்களை சுப்பரமான மனிதனான அபாவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யாருக்காவது அவருக்கான வீடு கொடுக்க, அவருக்கான உணவு கொடுக்க, அவருக்கான உரை கொடுக்க, அவரின் வாழ்க்கை தேவைகளை அடிப்படை அம்சங்களை பூர்த்தி செய்ய யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் என்ன செய்யட்டும், வாழையும் அவர்கள் நோக்கி முடித்து தன்னுடைய ஆசைகளை கணித்துக் கொள்ளட்டும். கைநவு லவுதா அது அவருக்கு பாதுகாப்பாக அமையும், அவர்கள் திருமணத்தின் மொத்தம் திரும்பி பார்க்கக்கூடாது என்று
அப்படிப்பட்ட சகாபியின் அந்தஸ்தை கூட
சவுதியுடைய போர்டரே ஏனான சூழலா வாழ்ந்து கொண்டு அந்த போர்டரில் இல்லைகள் என்ற எமன் பிரதேசத்தை வாழ்ந்தவர்கள்தான் உயர்த்தும் கவி ராமோதா அவர்கள் தன்னுடைய தாயை கவனித்ததற்காக தன்னுடைய தாயினுடைய கடைசி வேலைகளிலே அவருடைய குடும்பத்திலேயே ஈடுபட்டிருந்தாரே அவருடைய சிறப்பருவத்தை புதுமை பருவத்தை பயன்படுத்தி ஏதாவது சுகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்கள் பார்க்க வர வேண்டும். அதனாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சடகரமான நச்சரிக்கை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே உங்களுடைய காலத்தில் ஒழித்து கருணையில் ஒரு மனிதரை சந்தித்தீர்கள், அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்காக, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்காக அவரை எதிர்பார்ப்பதற்கும் இந்த உமத்திற்காக பாவமன்னிப்பு தருவதற்கும் அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அன்பாகவே ஏதான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களும் ரசூலுல்லாஹி பார்க்கவில்லை, ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நச்சரிக்கையை சொன்னார்கள். அவர்களை பார்ப்பதை விட தன்னுடைய தாயினுடைய தன்னுடைய தாய்க்கான செலவினங்கள் தன்னுடைய தாயினுடைய கடைசி வேலையில் அவர்களை பராமரிப்பதை எவ்வளவு மனமுகந்து விரும்பியிருக்கிறார் என்றால் குறைத்து என்று நீங்கள் பார்த்து வரக்கூடாதா? நான் ரஹ்மத்துல்லில் ஆலத்தாக இருக்கிறேன், நான் கடைசி நன்றாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. காலை பார்ப்பதற்காக அது ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. குழந்தை போல, நோன்பு போல, ஜகாத் போல, ஹஜ் போல அது ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை மேலான ரசூலுல்லாஹ் பார்த்தவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக குறைத்து சரி ரஹ்மத்துல்லில் அவர்களுக்கு ஒரு சாதி என்ற அந்தத்தை விட்டு ஒரு சாதி என்ற இடத்தில் இருந்தாலும் ஒரு சமாதிக்கு சொல்லுவதை லட்சியை போல லட்சியர்கள் வேறாக கூறலாம் குறிப்பு சொல்லுவார்கள். இப்படியாக சிலவீனங்கள் என்று வரும்பொழுது அது ஆண்கள் மீதே தேவையாக இருக்கிறது. எந்த இடத்திலும் கூட ஒரு பெண் இன்னொரு ஆணைக்கு செலவழிக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய சொத்துக்களிலிருந்து ஆணைக்கு என்ன செலவழிக்கிறது என்று எங்குமே வரவில்லை. ஒரு பெண் மகனுக்கால் அவள் தாயாக இருந்தால் அவரை சொத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கடன் வைத்தது வராசத்து சொத்து போகவே ஒழிய அவள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த அவருடைய சொத்திலிருந்து ஆண்டு அனுபவித்து அதை உரிமையாக கொண்டாடி அது கடமையான செலவாக ஏற்படுத்தி அவருடைய சொத்திலிருந்து தலைப்பதை அவருடைய சொத்திலிருந்து தன்னுடைய செலவுக்காக இருப்பதை
For more lectures, visit slhub.com.